அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசு மீது கொண்டுவரப்பட இருக்கும் தீர்மான முன்வரைவு மீதான அதிகாரப்பூர்வமற்ற விவாதங்களின் இன்றைய நிலைமைகள் குறித்த செய்திகள்.
இந்த வரைவு இதை விட கொஞ்சம் இறுக்கமாக வரலாம், ஆனால் அந்த எழுத்திலே உத்தியோகபூர்வமாக இந்த சர்வதேச விசாரணை என்பது பெறாது என்பதுதான் என்னுடைய அச்சமாகும்.
இலங்கை அரசுக்கு எதிரான அமெரிக்கா முன்மொழிந்திருக்கும் தீர்மானத்தை ஆதரிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
இலங்கை அரசாங்கமும் பிரேரணையை நிராகரித்து நாங்களும் பிரேரணையை நிராகரித்து இலங்கையில் உள்ள எல்லோரும் பிரேரணை நிராகரிக்கின்றார்கள். அதுபடியால் சர்வதேச சமூகம் இலகுவாக கை கழுவி பிரச்சனையை விடலாம்.
இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் பாலியல் வல்லுறவுகள் உட்பட மோசமான மனித உரிமைகள் மீறல்கள் நடந்ததாக கூறும் புதிய காணொலி ஒன்றை பிரிட்டனின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சீவகன், பூபாலரட்னம், விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
பீஜிங்குக்கு பறந்து கொண்டிருந்த பொழுது காணாமல் போன விமானத்தில் திருடப்பட்ட கடவுச்சீட்டில் பயணித்த 2 பயணிகளும் ஆசிரியர்களைப் போல தென்படவில்லை என்று மலேசியாவின் மூத்த விமான போக்குவரத்து அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
It is confirmed now that they are not Asian looking male.
ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், அவர் மலேசியர் அல்ல என்றும், அவரோடு திருடப்பட்ட கடவுச்சீட்டில் பயணித்த அடுத்தவரை அறிவதற்கான புலன் விசாரணைகள் நடப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். பெரும்பாலும் சீனர்கள் அடங்கலாக 329 பயணிகளுடன் சென்ற அந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் இடிபாடுகள் எதுவும் 3 நாட்களின் பின்னர் கூட கண்டெடுக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படவில்லை. தேடுதல் முயற்சிகளை அதிகரிக்குமாறு சீனா மலேசியாவை கேட்டிருக்கின்றது.
ஸ்பெயின் நாட்டின் வட ஆப்பிரிக்க சியூட்டா பிராந்தியத்திற்குள் சட்டவிரோதமாக குடியேற முற்பட்ட மக்கள் மீது ஸ்பானிஷ் போலீசார் ரப்பர் குண்டுகளை வெடித்து 15 பேர் நீரில் மூழ்கி இறக்கும் நிலைமையை ஏற்படுத்தியிருக்கக்கூடாது என்று ஸ்பெயினின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அயலுள்ள மொரோக்கோ நாட்டிலிருந்து வெளியேறி மொரோக்கோ நீர் இறங்கு துறையை சுற்றி நீந்தி வந்து ஸ்பெயினின் சியூட்டாவுக்குள் நுழைய முற்பட்ட போது இவர்கள் சுடப்பட்டார்கள். ஸ்பெயினின் இந்த செயலை ஐரோப்பிய ஒன்றியமும் மனித உரிமை இயக்கங்களும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தும் கூட ஸ்பெயின் தமது போலீசாரின் செயலுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக் கொண்டிருந்தது.
தென்னாப்பிரிக்க தடகள வீரரான ஆஸ்கார் பிஸ்டோரியஸ் மீதான கொலை வழக்கில் அவரது தோழியான ரீவா ஸ்டீன்கேம்ப் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் நடந்த பிரேத பரிசோதனை விவரங்கள் விசாரிக்கப்பட்டன. பிரேத பரிசோதனை அதிகாரியின் சாட்சிய விவரங்கள் கோரமாக இருந்ததால் அதனை நேரடியாக ஒளிபரப்ப ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது.
Very personal nature of findings that are made at an autopsy examination.
ரீவா ஸ்டீன்கேம்ப் அவர்களின் மண்டையோடு இடுப்பெலும்பு மற்றும் முழங்கை எலும்பு ஆகியவை நொறுங்கியிருந்தன. அவர் நகர முடியாத அளவுக்கு இருந்தார் என்று பிரேத பரிசோதனை அதிகாரி கூறியிருக்கின்றார். தனது துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டு தனது தோழிக்கு ஏற்படுத்திய பாதிப்புகளை அதிகாரி விவரித்த பொழுது ஆஸ்கார் பிஸ்டோரியஸ் அவர்கள் உடைந்து போய் சத்தமிட்டார்.
மேற்கு கரையிலிருந்து எல்லையை கடந்து ஜோர்டானுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த போது இஸ்ரேலிய படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மனிதர் ஒரு ஜோர்டானிய நீதிபதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜோர்டானிய பலஸ்தீனிய அதிகாரிகளின் கருத்துப்படி ரைட் ஜைட்டர் என்ற இந்த நீதிபதி பலஸ்தீனத்தில் பிறந்தவர், ஆனாலும் ஜோர்டானில் ஒரு நீதிபதியாக பணியாற்றி வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய அதிகாரிகளோ தமது இராணுவத்தினரிடமிருந்து அறிக்கைகளை தாங்கள் இன்னும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அலன்பி பாலமுள்ள எல்லைக் கடவையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒருவரின் கையில் இருந்த துப்பாக்கியை இவர் பறிக்க முயன்ற போது சுடப்பட்டார் என்று இஸ்ரேலிய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சிரியாவின் கிறிஸ்தவ நகரான மலோலாவில் கடந்த டிசம்பரில் கிளர்ச்சிக்காரர்களால் கடத்தப்பட்ட கிறிஸ்தவ கிரேக்க பழமைவாத திருச்சபையைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் குழு ஒன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது. கைதிகள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இந்த 13 கன்னியாஸ்திரிகளும் அவர்களது 3 உதவியாளர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். சிரியா லெபனானிய எல்லையில் இருக்கின்ற ஜுடாய்டாட் யாபூஸ் நகருக்கு அந்த பெண்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக லெபனானிய அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அங்கு அரசாங்கம் மற்றும் கிளர்ச்சிப் படைகளால் பொதுமக்கள் கடத்தப்படுவது ஒரு சாதாரண விஷயமாக அதிகரித்து வருவதாக உரிமை குழுக்கள் கூறுகின்றன.
ஆப்கானிஸ்தானில் அடுத்த மாதம் நடத்தப்படவிருக்கும் அதிபர் தேர்தலை குழப்பிவிடுவதற்கு பலாத்காரத்தை பயன்படுத்துமாறு ஆப்கான் தாலிபான்கள் தமது போராளிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஆப்கான் மக்களும் தாலிபான்களினால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கான் தேர்தல் ஒரு அமெரிக்க சதி என்று நாடு முழுவதிலும் செய்தி பரப்புமாறு மதக்குருக்களும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தாலிபான்கள் கூறியிருக்கிறார்கள். ஆப்கான் உள்துறை அமைச்சர் அதிகாரி கூறும்போது தேர்தல் கடமைகளில் 400,000 ஆப்கான் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதால் தாலிபான்களின் எச்சரிக்கைகளை பொதுமக்கள் பொருட்படுத்த தேவை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது கொண்டுவரப்படுகின்ற தீர்மானத்தின் முன்வரைவு மீது அதிகாரப்பூர்வமற்ற விவாதங்கள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றன. இன்று நடந்திருக்கும் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இலங்கை மீதான தீர்மானம் மேலும் பலமடைய வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. சிவில் அமைப்புகளின் சார்பில் இலங்கையிலிருந்து வந்து ஜெனீவா பேச்சுகளில் கலந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அவர்களிடம் இன்றைய நிலைமையை பற்றி கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பொதுவாக நான் பார்த்தது ஒரு சில நாடுகள், குறிப்பாக பாகிஸ்தான், கியூபா போன்ற நாடுகள் இதை இன்னும் ஐதாக்குவதற்கு முயற்சி எடுத்தார்கள். தங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. இது இலங்கையை மிகவும் திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துவதாக அமையும். அவை தங்கள் உடன்பாடு இல்லை என்று சொன்ன விற்பாடும் அதே நாடுகள் இதை இன்னும் ஐதாக்குவதற்கு பகிரத பிரயத்தனம் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் பெரும்பான்மையான நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் சென்று பக்கம் இருந்தது, அவர்கள் இந்த வரைவு காணாது. நவநீதம் பிள்ளை ஒரு சர்வதேச விசாரணைக்கு சிபாரிசு செய்திருந்தாலும் அவர்கள் சர்வதேச சிபாரிசை அந்த வரைவிலே சேர்க்கவில்லை. ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகள் கட்டாயமாக இது சுவாதீன சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார்கள்.
இந்த பேச்சுவார்த்தையின் போது சர்வதேச அமைப்புகள் என்ன வகையான கருத்துக்களை முன்வைத்திருந்தன?
இது நாடுகளுடைய கருத்து தான். அவர்கள் அறிந்து அதை தங்களுடைய கடைசி வரைவிலே அதை உள்ளடக்குவதாக அவர்கள் சொல்லிக் கொண்டு முதலிடம் நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சர்வதேச அரசு சார்பற்ற அமைப்புகள் அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட்டது. அதிலே ஸ்ரீலங்காவை சேர்ந்த எங்களுடைய சகோதர மொழி பேசுகிற நிமல்கா, சகோதரி நிமல்கா, உள்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த போர்னாலே பாதிக்கப்பட்டவர்கள், இன்றும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள், அரச நடவடிக்கைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றார். அதைவிட சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கைக்கு போதுமான அளவு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அவகாசம் கொடுத்தால் அங்கு என்ன நடக்கும் என்றால் தடயங்களை அழித்து விடுவார்கள். போர்க்குற்றங்கள், மனிதத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உரிய தடயங்களையே முற்றாக அழித்துவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை வலியுறுத்தினேன்.
இருதரப்பு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன வகையான ஒரு மாற்றம் இந்த தீர்மானத்திற்கு ஏற்படும் என்பது போல ஏதாவது சமிக்கைகள் தெரிகின்றனவா?
மனித உரிமைகள் ஆணையாளர் அவர் சிபாரிசு பண்ணியது கட்டாயமாக இலங்கை அவர்களுடைய சுயமான விசாரணைகள் மேற்கொள்ளாவிட்டால் சர்வதேச விசாரணையை முடிக்கிவிட வேண்டும் என்ற கருத்தில் அவர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருந்தார். மறைமுகமாக சொன்னால் 5 வருடங்கள் போதும், 5 வருடம் கூடிவிட்டது, அவர்கள் கட்டாயமாக இந்த முறை சர்வதேச விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அமெரிக்கா என்ன சொன்னால் அந்த சர்வதேச விசாரணையில இன்னும் அவர்களுக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுப்பதாக தான் இந்த முன் வரைவு எழுதப்பட்டிருந்தது. என்னை பொறுத்தமட்டிலே அதிலே பெரிய மாற்றம் ஏற்படாது.
அதாவது சர்வதேச விசாரணை என்கின்ற அந்த கோரிக்கை இந்த ஆவணத்தில் நேரடியாக இடம்பெறாவிட்டாலும் தற்போது ஏற்கனவே வந்திருக்கின்ற இந்த முன் வரைவை வேறு ஏதாவது விதத்தில் மேலும் பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எதுவும் தெரிகிறதா?
அப்படியான வாய்ப்பு தெரிகிறது. ஏனென்றால் இது சர்வதேச விசாரணை என்று வராவிட்டாலும் இந்த மனித உரிமைகள் சபை நவநீதம் பிள்ளை அவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பணியை கொடுத்திருக்கின்றது. சர்வதேச விசாரணையோ அல்லது சர்வதேச உண்மைகள் அறிகின்ற ஒரு பொறிமுறையோ அவர் முன்னின்று செய்ய வேண்டும். அவருக்கு இதிலே உரிமை இருக்கு. கடந்த காலத்தில் இப்படி விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதை பற்றி அவர்கள் பேசியதிலிருந்து இந்த வரைவு இதை விட கொஞ்சம் இறுக்கமாக வரலாம். ஆனால் அந்த எழுத்திலே உத்தியோகபூர்வமாக இந்த சர்வதேச விசாரணை என்பது வராது என்பதுதான் என்னுடைய அச்சமாக இருக்கும்.
ஜெனீவாவில் இருக்கும் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவின் முன்னெடுப்பில் இலங்கை மீது கொண்டுவரப்படும் தீர்மானத்திற்கு ஆதரவளித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று இன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் காரணங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐக்கிய நாடு சபை உடைய மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழர் பிரச்சினை இந்த நாட்டில் தீர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உகந்ததாக அமைந்திருக்கின்றது. இந்த பிரேரணை சம்பந்தமாக வாக்கெடுப்பு தினம் வருவதற்கு முன்பதாக பிரேரணை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதே சமயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி இந்த பிரேரணை பயணிக்கின்ற காரணத்தின் நிமித்தமும் சர்வதேச சமூகம் இன்றைக்கு எமது பிரச்சனையில் போதிய கவனம் செலுத்தி வருகின்ற காரணத்தின் நிமித்தமும் இந்த முயற்சியில் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பிரேரணையை வரவேற்று அதற்கு எமது ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம்.
இந்த பிரேரணையை மேலும் வலுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்ன வகையான நடவடிக்கைகள் தேவை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்க்கிறது?
நாங்கள் அதில் கேட்டிருக்கின்றோம். ஒரு சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவ்விதமான ஒரு தீர்வை எட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வடகிழக்கில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற பல்வேறு கெடுபிடிகள் நீக்கப்பட வேண்டும். விசேடமாக காணி சம்பந்தமான பிரச்சனைகள் மக்களுக்கு தமக்கு அவர்களுக்கு சொந்தமான காணி அவர்களுடைய குடியிருப்புக்கோ அல்லது தொழிலுக்கோ திரும்பி வழங்கப்பட வேண்டும். நியாயமான அளவு காணி வடக்கிலும் கிழக்கிலும் இராணுவத்தால் சிவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக சில பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இதை பிரேரணையுடைய இலக்கை நாங்கள் அடையக்கூடிய வகையில் நாங்கள் பயணிக்கக்கூடிய முறையில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். அவிதமான கர்மங்கள் அவிதமான நடவடிக்கைகள் பிரேரணைக்கு பிறகும் அமல்படுத்தப்படலாம். ஆனால் அவை பிரேரணையில் உள்ளடக்கம் பெற வேண்டும்.
கடந்த காலங்களில் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச தரப்பினர் இலங்கைக்கு வந்திருந்த சந்தர்ப்பங்களில் இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்தப்படக்கூடிய ஒரு பொறிமுறை அவசியம் என்பதை உங்கள் தரப்பு வலியுறுத்தியிருந்தது. அண்மை காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தூதுக்குழுவினர் ஐநா மனித உரிமைகள் போன்ற சர்வதேச சமூகத்திடம் சென்று தங்களின் இந்த கோரிக்கைக்கான நியாயத்தையும் கூறி வந்திருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையிலும் அமெரிக்காவின் முன்னெடுப்பிலான இந்த தீர்மானத்தில் சர்வதேச விசாரணை என்கின்ற சொற்பதம் உள்ளடக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அதனையும் மீறி நீங்கள் இந்த பிரேரணையை வரவேற்பதற்கு என்ன காரணம்?
யாரால் இந்த விமர்சனங்கள் வருகின்றன, அவர்கள் யார், எந்த அளவுக்கு அவர்கள் நமது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் என்றதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. ஒரு சர்வதேச விசாரணை என்ற சொற்பதம் சர்வதேசம் என்ற சொல் உட்பட பிரேரணை இல்லாமல் இருக்கலாம். அது நாங்கள் தற்போதும் கேட்டிருக்கின்றோம். சர்வதேசம் என்ற சொல்லு பயன்படுத்தாத காரணத்தின் நிமித்தம் எதையும் நாங்கள் எதிர்க்க முடியாது. நாங்கள் மிகவும் நிதானமாக அவதானமாக மிகவும் பக்குவமாக நடக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகள் என்ற அடிப்படையில் யாரோ சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்ற காரணத்தின் நிமித்தம் அவர்கள் கூறுவதைப் போல் நாங்கள் பொறுப்பற்ற முறையில் பேச முடியாது.
அமெரிக்க தரப்பிலான இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் இதுதரப்பில் சிறுபான்மை அரசியல் தலைவர்கள் வந்து தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த பிரேரணை தமிழர்களுடைய கோரிக்கையை பிரதிபலிக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பேச்சாளர் என்ற ரீதியில் அந்த கருத்து வெளிப்பட்டிருந்தது. அப்படியாக இருந்தால் உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் முரண்பட்டு செயற்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா?
தனிப்பட்ட நபர்கள் கூறிய கருத்தை பற்றி நான் பேசவில்லை. இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற குழு கூடி பேசினது. அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். அவரும் எங்களுடன் பேசுகின்ற பொழுது பிரேரணையில் உள்ள நடவடிக்கைகளை பற்றியும் பேசியிருக்கின்றார். இந்த பிரேரணை அவருக்கும் எனக்கும் இடையில் நடக்கும் ஒரு விவாதத்தின் மூலமாக எந்த எவ்விதமான முன்னேற்றத்தை நாங்கள் காணப்போவதில்லை. நீங்கள் பிரேரணையை படித்து பாருங்கோ. உள்ளக விசாரணை நடைபெற வேண்டும். அந்த உள்ளக விசாரணையை ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் மேற்பார்வை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமையின் ஆணையாளர் தன்னுடைய விசாரணையை அவரே நடத்தலாம் என்று அங்க கூறப்பட்டிருக்கின்றது. அவர் நடத்துகின்ற விசாரணை சர்வதேச விசாரணை இல்லாமல் வேற என்ன? ஆனபடியால் இலங்கை அரசாங்கமும் பிரேரணையை நிராகரித்து நாங்களும் பிரேரணை நிராகரித்து இலங்கையில் உள்ள எல்லோரும் பிரேரணை நிராகரிக்கின்றார்கள். ஆனபடியால் சர்வதேச சமூகம் இலகுவாக கைகழுவி பிரச்சனையை விடலாம். அந்த நிலைமைக்கு நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாங்கள் தள்ள முடியாது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள். இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் பாலியல் வல்லுறவுகள் உட்பட மோசமான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக கூறும் புதிய காணொலி ஒன்றை பிரிட்டன் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் பூபாலரத்னம் சேவகன்.
இலங்கை போரில் அறிவறுக்கத்தக்க மீறல்களுக்கான புதிய வீடியோ ஆதாரம் என்னும் தலைப்பில் சேனல் 4 தொலைக்காட்சி நேற்று ஞாயிறன்று வீடியோ செய்திக்குறிப்பொன்றை வெளியிட்டது. கேலம் மேக்ரி அவர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த குறிப்புக்கான வீடியோ ஆதாரத்தை பிரித்தானிய தமிழர் பேரவை வழங்கியிருந்ததாக அந்த தொலைக்காட்சி கூறியிருந்தது. விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்கள் என்று நம்பப்படுவர்களின் உடல்களை நோக்கி இலங்கை ராணுவத்தினர் சிலர் மிகவும் மோசமான நடவடிக்கைகளை செய்வதாக கூறி சில காட்சிகளை காண்பித்த சேனல் 4 தொலைக்காட்சி அவை திட்டமிட்ட வகையிலான கொடூரமான பாலியல் வன்செயல்கள் என்று விவரித்திருந்தது. அந்த வீடியோ காட்சிகள் எப்போது பிடிக்கப்பட்டவை என்பது தமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் கூட இலங்கை போரின் கடைசி 2 அல்லது 3 வருடங்களில் ஏதோ ஒரு புள்ளியில் அவை பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அது கூறியிருக்கின்றது. ஒரு படைச்சிப்பாயால் பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த வீடியோவில் சிங்களத்தில் பேசுகின்ற சிப்பாய்கள் சிலர் இருப்பதாகவும் அவர்களது உடைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ ஒரு சிறப்பு படைப்பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் சேனல் 4 கூறியிருக்கின்றது. சிரித்து கொண்டாடுகின்ற அவர்கள் அங்கு கிடந்த பெண்களின் சடலங்களை நோக்கி அறிவறுக்கத்தக்க பாலியல் முறைகளை செய்வதாக அந்த படங்கள் காண்பித்தன. அறிவறுக்கத்தக்க வார்த்தை பிரியவங்களையும் அவர்கள் சிங்களத்தில் மேற்கொண்டார்கள். சீருடை அணியாவிட்டாலும் அங்கு சடலமாக கிடந்த பெண்கள் பெண் போராளிகளாக இருக்கக்கூடும் என்று கூறிய சேனல் 4 தொலைக்காட்சி அவர்கள் எவ்வாறு இறந்தார்கள் என்பது சரியாக தெரியாது என்று கூறியிருக்கின்றது.
Well, the first thing to say looking at this video is that clearly these are real injuries in real people. This isn't a dramatic reconstruction. The thing that's notable
அந்த வீடியோ ஆதாரங்களை தான் பரிசோதித்ததாக கூறுகின்ற தடயவியல் ஆய்வாளரான டாக்டர் ரிச்சர்ட் ஷெப்பர்ட் அவர்கள் அவை உண்மையான வீடியோக்களே என்றும் சடலங்களின் உடலில் காணப்படுபவை உண்மையான காயங்களே என்றும் தமது ஆய்வில் தெரிய வந்ததாக கூறியிருக்கின்றார். அந்த சடலங்களில் மோதலில் கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்களை காண முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் பிடித்து வைத்து கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். அத்துடன் அந்த காட்சிகளில் ஒரு பாலியல் வல்லுறவு நடந்ததற்கான சூழ்நிலை காணப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அவர்கள் அனைவரும் பெண்கள் என்றும் ஆண்கள் அல்ல என்றும் அவர்கள் உடைமுற்றாக களையப்பட்டு திரும்ப திரும்ப பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அத்துடன் இது ஒரு ஒற்றை சம்பவமாக தெரியவில்லை என்றும் சேனல் 4 கூறியிருக்கின்றது. இந்த காட்சிகளுக்கு பதிலளித்திருக்கின்ற இலங்கை அரசாங்கம் இந்த வீடியோ பல்வேறு இடங்களில் வேறு நோக்கத்துக்காக திருத்தப்பட்டிருக்கின்றது, மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது அரசாங்க படையினரின் சீருடையை அணிந்து கொண்டு விடுதலை புலிகள் இவ்வாறு நடித்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றது. அது மாத்திரமன்றி இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இப்படியான பிரச்சாரங்கள் இலங்கையில் நடக்கும் நல்லிணக்க நடவடிக்கைகளை பாதிக்கும் என்றும் இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கின்றது. அதேவேளை சேனல் 4 இந்த வீடியோவை தான் நேரடியாக பார்க்கவில்லை என்று கூறிய இலங்கை ராணுவத்தின் பேச்சாளரான பிரிகேடியர் ருவான் வணிகசூரி அவர்கள் சேனல் 4 நிறுவனம் பிரிவினைவாத அமைப்புகளின் சார்பில் செயற்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
I haven't seen this channel 4 video that was aired yesterday very clearly. I don't know the
நான் அந்த வீடியோவை பார்க்கவில்லை. அதில் சரியாக என்ன இருக்கின்றது எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் கடந்த 2 வருடங்களாக ஜெனிவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிகழ்வுகளை இலக்கு வைத்து சேனல் 4 இப்படியான வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வருடமும் அவர்கள் அப்படியே செய்திருக்கின்றார்கள். உலகத் தமிழர் பேரவை, நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் மற்றும் பிரித்தானிய தமிழர் பேரவை போன்ற பிரிவினைவாத அமைப்புகளின் சார்பில் அவர்கள் செயற்படுகின்றார்கள். அந்த அமைப்புகள் சேனல் 4 அமைப்பின் மீது கடுமையான செல்வாக்கை கொண்டிருக்கின்றன என்றார் பிரிகேடியர் வணிகசூரிய. சிறார்களை படைக்குச் சேர்த்தல், தற்கொலை தாக்குதல்களை நடத்துதல் ஆகியவை உட்பட விடுதலை புலிகளும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் மோசமான போர்க்குற்றங்களை செய்திருக்கின்றார்கள் என்றும் ஆனால் தமது நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்காக அதனை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்த முடியாது என்றும் சேனல் 4 கூறியிருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்னதாக விடுதலை புலிகளின் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரான இசை பிரியாவை ராணுவத்தினர் உயிரோடு கைது செய்ததையும் அவர் உடைகள் களையப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பதையும் காட்டும் வீடியோக்களை தாம் வெளியிட்டதாக கூறிய சேனல் 4 தொலைக்காட்சி அந்த நிலைமையிலேயே தற்போதைய வீடியோ காட்சிகளும் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இலங்கை போரின் இறுதி நாட்கள் குறித்து பல வீடியோக்கள் ஏற்கனவே வந்திருக்கின்ற போதிலும் இந்த வீடியோ அவை எல்லாவற்றையும் விட மிகவும் மோசமானதாக இருப்பதாக இலங்கை கொலைக்களம் என்ற ஆவணப்படத்தை தயாரித்த கேலம் மேக்ரே தெரிவித்திருக்கின்றார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் பூபாலரத்னம் சீவகன். இலங்கையின் வடக்கே இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் சென்று கொண்டிருந்தும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வடமாகாண சபையினர் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் கோரியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் திட்டம் தொடர்பில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வடமாகாண சபையினர் இந்த திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கும் நிறுவனமாகிய ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் கோரியிருக்கின்றார்கள். இரணைமடு குளத்தை புனரமைத்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் கொண்டு செல்வது தொடர்பிலான இரணைமடு திட்டமானது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் கொண்டு செல்வதை இந்த குளத்தின் நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் விவசாயிகள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள விவசாய நீர் பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி தீவிரமாக ஆட்சேபித்திருந்தார்கள். எனினும் இத்தகைய எதிர்ப்பின் காரணமாக இரணைமடு திட்டத்திற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ள 139 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திரும்பிச் சென்று விடும் என்று அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டிருந்தனர். இதனால் இந்த திட்டம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களினால் நியமிக்கப்பட்டிருந்த 15 பேர் கொண்ட நிபுணர் குழு பல்வேறு தரப்பினருடனும் பேசி ஆய்வுகள் நடத்தி குளத்தை புனரமைப்பதையும் யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்குவதையும் வெவ்வேறு திட்டங்களாக செயற்படுத்தும்படியும் வேறு வளங்களை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுக்கும்படியும் பரிந்துரைத்திருந்தது. இதனையடுத்து முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 மாகாண அமைச்சர்கள் மற்றும் கிளிநொச்சி விவசாய சம்மேளனத்தின் செயலாளர் சிவமோகன் ஆகியோர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அதிகாரிகளை இன்று கொழும்பில் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அங்கு என்ன பேசப்பட்டது என்று இந்த சந்திப்பில் கலந்து கொண்டவர்களில் ஒருவராகிய வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களிடம் கேட்டேன்.
திட்டத்துக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அமைப்பு வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி. இதனால் நாங்கள் அவர்களுடைய பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலேயே இன்று இந்த நிபுணத்துவ குழுவையினுடைய அறிக்கையை நாங்கள் அவர்களிடம் சமர்ப்பித்து இதற்கான மாற்று ஒழுங்குகள் குறித்து அவர்களிடம் பேசியிருந்தோம்.
இந்த யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் விநியோகம் என்று சொல்லும் பொழுது இந்த இரணமடு குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு செல்வது என்ற பொருள்பட நீங்க கேட்டிருந்தீங்களா, அல்லது இரணமடுவிலிருந்து
தண்ணீர் கொண்டு வந்து தொடர்பாக அல்ல, யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே நாங்கள் எங்களுக்கான குடிநீர் வளங்களை கண்டடைய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர் ஏரிகளை நன்னீர் ஏரிகளாக மாற்றக்கூடிய திட்டங்கள் ஏற்கனவே 6 முகம் 6 என்கின்ற பெயரில் வந்து பிரேரிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கின்றது. மற்றது எங்களுடைய குளங்களை வந்து தூர்வார வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றது. மழைநீர் சேகரிப்பு பற்றி நாங்கள் இதுவரைக்கும் அக்கறை கொள்ளவில்லை. மழைநீர் சேகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டிய சாத்தியப்பாடுகள் குறித்தெல்லாம் நாங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த இரணமடு குளத்தில் இருந்து நீர் கொண்டு வருவதை பரிசீலிக்குமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்கவில்லை. மாற்று வழிகளை பற்றித்தான் நாங்கள் அங்கே பேசியிருந்தோம்.
அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க?
அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கவனமாக செவிமடுத்திருந்தார்கள். இது தொடர்பாக தங்களுடைய தலைமை காரியாலயத்துடனும் தொடர்பு கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலிக்கிறதாகவே சொல்லியிருக்கிறார்
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து பன்னாட்டு கண்ணோட்டம். காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணிகள் தொடர்வது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இப்படி போன விமானத்தில் பயணித்த சந்திரிகா சர்மா சென்னையில் இருந்து இயங்கும் மீனவ தொழிலாளர்களுக்கான சர்வதேச ஆதரவு குழு என்கிற அமைப்பின் தலைமை அதிகாரியாக பணிபுரிந்தவர். இவரை பற்றி அவரது சக பணியாளர் கார்த்திகேயனிடம் பிபிசி தமிழோசையின் சார்பில் ஜெயக்குமார் சுதந்திரபாண்டியன் தொடர்பு கொண்டு கேட்டார்.
அன்பானவங்க மற்றவங்க குறைய கேட்கறதுல அவங்கள மாதிரி வேற யாரும், நான் இந்த 18 வருஷமா அவங்க கூட கிடந்த 18 வருஷமா அவங்கள மாதிரி இல்லை. நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் இது வரைக்கும் யாரும் அது மாதிரி மீட் பண்ணதே கிடையாது. மீனவ சமுதாயத்துக்காக தன் குரலை கொடுக்கறதுல அவங்க மாதிரி மீனவங்களுக்காக மீனவ சமுதாயத்தினருக்காக அவங்க எல்லா மீட்டிங்லயும் போனாலும் அது அதை பத்தி தான் பேசுவாங்க.
அலுவலக ரீதியாக அவங்களோட தொழில் தன்மை வந்து என்ன மாதிரியான தன்மை உடையது, என்ன மாதிரியான பணிகள் அவங்க வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க?
அவங்க தான் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி, அவங்க தான் இந்த ஆஃபீஸ்க்கு நிர்வாக அதிகாரி. ஸோ அவங்களுக்கே தான் நாங்கள் 12 பேர் வேலை செய்கிறோம்.
என்ன நோக்கத்திற்காக அவங்க வந்து இப்போ அந்த நாட்டுக்கு அந்த பயணத்தில் மேற்கொண்டாங்க?
அது வந்துட்டு ஒரு எஃப்ஏஓ வந்துட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க மங்கோலியாவில். அதுக்காக அவங்க வயா சைனா போயிட்டு சைனாலேருந்து மங்கோலியா போகிறதுக்காக போனாங்க. ஸோ போகிறப்ப தான் இது மாதிரி ஆகிடுச்சு.
தற்சமயம் வரைக்கும் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் என்ன மாதிரியான தகவல்களை கொடுத்துருக்காங்க? அவங்க குடும்பம் வந்து தற்போது எந்த சூழ்நிலையில் இருக்காங்க?
மலேசியன் ஏர்லைன்ஸ் இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சினோ இல்லை ஃப்ளைட்டு காணாமல் போயிடுச்சுனோ எந்த தகவலையும் உறுதிப்படலை. ஸோ ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அவங்களோட தகவலுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து ஒரு திருட்டு பாஸ்போர்ட்டில் போயிருக்காங்க, அதனால கடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் திருப்பி வந்துடணும், அவங்க வருவாங்கன்ற அவங்க பொண்ணு வந்துட்டு இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க முழு நம்பிக்கையோடு இருக்காங்க, அம்மா திரும்பி வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க.
சென்னையைச் சேர்ந்த கார்த்திகேயன். அடுத்து சீன செய்தி ஒன்று. சீனாவில் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடக்கும் காலம் இது. எனவே நகரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் தலைநகருக்குள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து மத்திய அரசாங்கத்திடம் நேரடியாக புகார் மனு கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்று போலீசார் விரும்புகிறார்கள். ஆனால் மக்கள் கூட்டமோ குறைந்த பாடில்லை. இதுகுறித்து சீனாவிலிருந்து மார்டின் பேடியன்ஸ் அனுப்பியிருக்கும் செய்தியை தமிழில் தருகிறோம்.
Yeah.
ஊழல் புறையோடி போன சீனாவின் நீதி பரிபாலன கட்டமைப்பினால் புறந்தள்ளப்பட்டவர்கள் சிலரை பெய்ஜிங்கின் குறுகலான சந்து ஒன்றில் இருள் சூழ்ந்த ஒரு கட்டிடத்திலே நாம் காண முடிந்தது. தமக்கு ஏற்பட்ட அநீதிக்காக நாட்டின் தலைவர்களிடம் நேரில் சென்று புகார் மனு கொடுப்பதற்கு தயாராகி வரும் ஒரு டஜன் பேர் பதாகைகளையும் பேனர்களையும் தமது புகாருக்கான மகஜர்களையும் ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு எம்மிடம் பேசுகிறார்கள். தமது முறைப்பாட்டை நீதிமன்றங்கள் நிராகரித்துவிட்ட சூழ்நிலையில் நேரில் வந்து ஆட்சியாளர்களிடம் உரையாடுவதற்காக இவர்கள் தலைநகரம் வந்திருக்கிறார்கள். சீனாவை மன்னர்கள் ஆண்ட காலந்தொட்டே இப்படியானதொரு நடைமுறை அங்கு இருந்து வந்திருக்கிறது. குடியானவன் ஒருவன் ஓடி வந்து பேரரசரின் காலை பிடித்து நியாயம் கேட்டு கதறி மன்றாடுகிற ஒரு வழக்கமாக அது இருந்தது. இப்போதும் கூட மனு கொடுக்க வருபவர்களிடையே ஆத்திரமும் ஆற்றாமையும் கொப்பளிக்கவே செய்கிறது. சில நேரம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உணர்வு பெருகிவிடுவதும் உண்டு. இதோ இந்த நபருக்கு வேலையிடத்தில் நடந்த ஒரு விபத்தில் அடிபட அவருக்கு வேலை போய்விட்டது. ஆனால் அதற்கான நஷ்ட ஈடு எதுவுமே இதுவரை அவருக்கு கிடைக்கவில்லை. நேரில் வந்து புகார் செய்ய இவ்வாறு வருபவர்கள் ரொம்பவும் வசதி குறைவான மோசமான இடங்களிலேயே தங்க நிற்கிறது. புலி மூட்டை போல ஒரே அறையில் இங்கே பலர் அடைந்து கிடக்கிறார்கள். இவர்கள் வெளியில் தலை காட்டுவதும் இல்லை. எங்கே அரசாங்கத்திடம் கூலி வாங்கும் அரசாங்க கைத்தடிகள் பிடித்து சென்று ஊருக்கு வண்டி ஏற்றி விடுவார்களோ என்கிற பயம் இவர்களுக்கு. அப்போது அங்கே வந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் இடத்தை உடனே காலி செய்யுங்கள் என்று கடிந்து கொண்டார். காவல்துறையினர் வந்து விடுவார்கள். இந்த அலங்கோலத்தை பார்த்து இடத்திற்கு சீல் வைத்து விடுவார்கள். அது நடந்தால் தன் பிழைப்பில் மண் விழுந்து விடும் என்பது அவரது கவலை. அருகே போக்குவரத்து நிறைந்த சாலை ஒன்றை ஒட்டி புகார் மனு கொடுக்க வந்திருக்கும் பிரஜை ஒருவரை நாங்கள் சந்தித்தோம். இது யாங் ஜுங்வா. நிலத்தகராறு ஒன்றில் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டதில் தனது தந்தைக்கு ஏற்பட்ட மோசமான காயங்களை காட்டும் கோரமான சில புகைப்படங்களை அவர் என்னிடம் காண்பித்தார். அடித்த அடியில் அவருடைய அப்பா இறந்தே போனாராம்.
எங்க அப்பா கண்ணை மூடாமலேயே செத்து போனார். எனக்கு நீதி கிடைக்கிறதா என்பதை நான் பார்க்கணும், அதற்காக நான் கண்ணை மூடாமலே தான் சாகப் போகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு செத்து போனார்.
தன் அப்பாவை இப்படி அடித்தது முன்னாள் போலீஸ்காரர் ஒருவர் என்றும், அவர் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் யாங் கூறினார். தன் தந்தைக்காக நீதி கேட்டு இந்த பெண் 1000 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள ஹூனான் மாகாணத்திலிருந்து தலைநகர் பெய்ஜிங்குக்கு 5 முறை வந்துவிட்டார். வந்த ஒவ்வொரு தடவையும் இது சம்பந்தமாக ஆட்சியாளர்களிடம் நேரில் புகார் செய்ய வேண்டும் என்று அதற்கான அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்ததாக அவர் என்னிடம் கூறினார். ஆனால் அதிகாரிகளிடமிருந்து இதுவரை உரிய பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இவருடைய மனு மீதான விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்படவும் இல்லை. மாறாக அரசாங்கத்திடம் பணம் வாங்கி செயல்படும் அடாவடிகள் சில பேர் தன்னை அடித்தும் அடைத்தும் வைத்ததாக அவர்
கூறினார்.
இது எல்லாம் நடந்திருந்தும் கூட தனக்கும் தன் தந்தைக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீதி கிடைக்கும் என்று இவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நன்மை தரக்கூடிய பல நல்ல கொள்கைகளை அதிபர் ஜி செயல்படுத்துகிறார் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் புள்ளி விவரங்கள் கூறும் யதார்த்தம் என்னவென்றால், ஆட்சியாளர்களிடம் வந்து நேரடியாக முறையிடப்படும் விஷயங்களில் பெரும்பான்மையானவை ஒரு நாளுமே தீர்க்கப்படுவதில்லை என்பதுதான். ஆனாலும் ஆட்சியாளர்களிடம் நேரில் வந்து முறையிடுகின்ற நடைமுறை என்பது சமூகம் தனது கோபத்திற்கு வடிகால் தேடிக்கொள்கின்ற ஒரு பயனுள்ள வழியாக இருந்து வருகிறது. அந்த வழி கூட இல்லை என்ற நிலை மக்களுக்கு ஏற்படுமானால் அவர்களின் கோபம் எதில் போய் முடியுமோ என்கிற அச்சம் அரசாங்கத்திற்கும் உள்ளது. பிபிசியின் மார்ட்டின் பேடியன்ஸின் பெட்டகத்தை தமிழில் கேட்டீர்கள். இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்றைய விளையாட்டரங்கம் இடம்பெறவில்லை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.